இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஏறக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, தேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு, எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே எழுந்தளிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபைகளிலே அசைவாடுகிற தேவ அவை அனுவரே, இந்த நாளிலும் சித்தம் போல எங்களை நடத்துங்கப்பா. எங்களோடு பேசுங்க, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுங்க. கர்த்தாவே, உங்களுடைய சித்தம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே எங்களுக்கு உள்ளே சபையிலே செய்யப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடும். ஆவியானவரே, எங்களை ஆண்டு ஆட்கொண்டு எங்களை நடத்துங்கம்மா. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுபோலே நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம்.
என்னோட
கூட திரும்பிக் கொள்ளுங்க, 11
அதிகாரம்
28-29-30 மூன்று வசனத்தை நாம் வாசி, 28-29-30 28-29-30 மூன்று வசனங்களை நாம் வாசி.
மத்தேயு எவாங்கேலியம் கேபிடல் 11 வெர்ஸ் 28-29-30.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
கடந்த தடவை நாம் தியானித்து கேட்ட தேவனுடைய வார்த்தைகள், அதன் மறுபக்கத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
Wir haben in den vergangenen Tagen einige Worte Gottes meditiert, darüber nachgedacht, gehört, und wir wollen heute die andere Seite uns nochmal anhören.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்னார்.
Auf der einen Seite Jesus gibt hier eine Einladung und sagt, kommt her zu mir alle, ihr mühselig und beladen seid. Und dann sagt Jesus, dann beschreibt er seinen Charakter und sagt, ich bin sanftmütig und von Herzen demütig. Und dann sagt er noch, nimmt mein Joch auf euch und lernt von mir. Und was ist das Resultat dann? Dann habt ihr als Resultat, ihr kriegt Frieden für eure Seele.
நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாக தேவன் வகுத்த வழி இது.
Das ist ein Weg, den Jesus uns gezeigt hat, wie wir Ruhe und Frieden für unsere Seele bekommen.
So சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த
நாமத்தில். Ich möchte im Namen hier, im Namen Jesus Christus euch sagen, diejenigen, die sanftmütig und von Herzen demütig sind, die haben immer Ruhe und Frieden in der Seele.
ஒரு பக்கம் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், மறுபக்கத்தில் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். ரெண்டும் சேரும் போதுதான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது என்பதை நாம மறக்க கூடாது.
Auf der einen Seite wir müssen regelmäßig beten und auf der anderen Seite müssen wir auf das Wort Gottes achten, auf seine Gebote achten, und wenn diese beiden Dinge zusammenkommen, nur dann können wir auch Antworten vom Himmel bekommen.
ஏனென்றால் வேதத்தை கேளாதவங்களுடைய ஜெபமும் அருவறுப்பாக இருக்கிறது
எழுதப்பட்டிருக்கு.
ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும், அவைகளை கவனிக்க
வேண்டும்.
இந்த நாளிலும் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்கின்ற தலைப்பிலே அதன் மறுபக்கத்தை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க
போகிறோம். Sanftmütig und von Herzen demütig wollen wir ein paar Sachen uns angucken heute.
இந்த சத்தியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு பேசும் பொழுது, என் நுகம் மெதுவாகவும் அது இலகுவாகவும் இருக்கிறது என்று சொன்னார்.
Und Jesus sagt hier, als er diese Sache, dieses Wort gesagt hatte, gesprochen hatte, er sagte im Nachgang, mein Joch ist sehr leicht.
நன்றாய் கவனியுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கேன் சொல்லி என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன், இந்த நுகத்தை இதை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Jesus sagt erstmal, kommt zu mir, ihr beladen seid, und dann sagt er, ich bin sanftmütig und von Herzen demütig, und dann sagt er nochmal folgendes, nehmt mein Joch auf euch, denn mein Joch ist sanft und es ist leicht, sagt er, und dann, wenn ihr das akzeptiert, wenn ihr das annimmt, dieses Joch von Jesus, dann werdet ihr Ruhe für eure Seelen finden.
இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சைத்தால சொல்ல
விரும்புகிறேன்.
இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா என் நுகம் அது மெதுவாகவும் இலகுவாகவும் இருக்குது
என்றாரு.
அப்படி என்றால் நுகம் என்றால் என்ன? வேதத்திலே ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, நாம் மறக்க
கூடாது.
அதே நேரத்திலே ஒரே சொல் எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும்படி நாம் எடுத்துக்கொள்ள
முடியாது.
இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிற நுகம் என்னவென்றால் அவருடைய கட்டளை அல்லது அவருடைய கற்பனைகள் அல்லது சொன்னால் அவருடைய உபதேசம் நுகம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார்.
Das, was mit Joch hier gemeint ist, und zwar das Wort Gottes, die Lehre von Jesus, das sollen wir annehmen. Das ist mit Joch gemeint.
அல்லது இன்னொருபடி மேலே போனால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சத்தியங்கள் ஒரு நுகம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தில் இந்த இடத்திலே அதை குறிப்பிடுகிறார்.
Oder anders ausgeführt, was ist das Joch? Das Joch ist die Wahrheit Gottes, es sind die Gebote Gottes, die Weisungen Gottes, die wir hören und lesen.
இதை பில்டப் பண்றதுக்கு இன்னும் ஒரு கோ வசனத்தை நாம பார்க்க போறோம். என்னோட குடத்திருப்பு கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்க, அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 10 வசனத்தை அதுக்கு இணையாக நாம் வாசிக்க கேட்போம்.
Um das nochmal zu bekräftigen, lasst uns nochmal eine andere Stelle nochmal durchlesen, und zwar Apostelgeschichte Kapitel 15, Vers 10.
இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை
சோதிப்பானேன். நம்முடைய பிதாக்களாலே சுமக்க கூடாத நுகத்தை நீங்கள் சீஷர் கழுத்தின் மேல் சுமப்பதனால் தேவனை சோதிப்பானே என்றார். நன்றாக கவனிங்க, இங்கே இந்த இடத்துல நன்றாக கவனிங்க, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு நியாயப்பிரமாணத்தை ஒரு நுகம் என்று குறிப்பிடுகிறாரு.
So an dieser Stelle steht folgendes geschrieben: Nun denn, was versucht ihr, Gott ein Joch auf den Hals der Jünger zu legen, das weder unsere Väter noch wir zu tragen vermochten? Petrus meint an dieser Stelle mit Joch, und zwar das Gesetz von Mose.
So, வேதத்திலே பழையற்பாடு வந்து நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுறது. ஆனா அது சரியான மொழிபெயர்ப்பு, சரியான சொல் அதுக்கு பாய்க்க வேண்டும் என்றால் சட்டம் என்று பொருளாகும்.
So im Alten Testament hören wir öfters an vielen Stellen oder lesen wir auch viel vom Bundesgesetz oder auch das Gesetz von Moses. Das bedeutet aber auch im engeren Sinne, das ist das Gesetz, also es ist wirklich ein verbindliches Gesetz.
ஆங்கிலத்தில் கூட அதை லோ என்று சொல்கிறார்கள்.
Auch im Englischen sagt man, es ist ein Gesetz, es ist law.
So, பழைய ஏற்பாடு சட்ட திட்டங்களை கொண்டது என்பதை நாம் அறிவோம்.
So, im Alten Testament sehen wir, da werden diese Gesetzesvorgaben, sind dann gegeben.
நியாயப்பிரமாணத்தை எவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது.
Aber keiner konnte diese Gesetze vollumfänglich und vollständig erfüllen.
அதை நிறைவேற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே.
Aber der einzige, der das wirklich vollumfänglich zu 100% erfüllt hat, war Jesus Christus.
ஆகவே தான் சிலுவையிலே முடிந்தது என்று எக்காலம் முழக்கப்பட்டார்.
Deswegen schrie er am Kreuz, bevor er starb, es ist vollbracht.
நியாயப்பிரமாணம் முடிந்தது.
Das Gesetz von Mose, das Bundesgesetz ist vorbei.
நாம் இப்பொழுது கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம்.
Aber nun sind wir unter dem Gnadengesetz.
So, பழைய சட்ட திட்டங்களை ஒழித்து சிலுவையிலே புதிய பிரமாணத்தை நமக்கு ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
Jesus Christus hat das alte Gesetz vollendet, er hat es vollbracht und hat nun ein neues Gesetz entstehen lassen.
ஆகவே அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 10 வசனத்தின்படி நியாயப்பிரமாணம் ஒரு நுகம் என்று சொல்லப்படுகிறது.
So nach Apostelgeschichte Kapitel 15 Vers 10 ist das Gesetz von Moses ein Joch.
So மத்தேயு 11 அதிகாரத்திலே நாம் 28-29 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு சொல்றாரு, என் நுகம் இலகுவாகவும் மெதுவாகவும் இருக்குது
என்றார். Matthäus gelesen, Matthäus 11:28, da sagt Jesus, aber mein Joch ist einfach und es ist sanft.
So, இதை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்.
Und dann sagt er, kommt, nimmt das an, nimmt dieses Joch auf euch.
அது டைரக்டாக சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிற தன்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ள என்று சொல்றாரு.
Um das genauer zu sagen, sagt Jesus folgendes, nimmt die Worte auf, die ich zu euch spreche und die ihr von mir hört.
செய்திக்குள்ளே நான் போறதுக்கு முதல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Bevor ich in die Predigt einsteige, wir Kinder Gottes, wir müssen das Wort Gottes akzeptieren, so wie es kommt.
யோவான் 8 அதிகாரத்திலே இயேசு சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்.
In Johannes steht folgendes geschrieben: Der durch Gott geboren ist, der hört auf das Wort Gottes.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கார்கள். We have born by God. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள். யோவான் முதலாம் அதிகாரத்தின்படி தேவனாலே பிறந்திருக்கிறோம். That is salvation. அதுவே ரட்சிப்பு அல்லது redemption, மீட்பு என்று சொல்லல.
So nach Johannes Kapitel 1 steht folgendes geschrieben: Alle die ihn annahmen, denen gab er das Recht Kinder Gottes zu heißen, und die sind nicht durch Fleisch und Blut, sondern durch den Geist wiedergeboren. Und das heißt, wir alle, die durch Gott, also durch den Geist wiedergeboren sind, die hören auf das Wort Gottes.
சோ தேவனாலே பிறந்த ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்றுவென்றால் அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள்.
Ein wesentliches Zeichen bei an den Kindern Gottes, die man erkennen kann, ist die durch Gott geboren sind, die hören auf das Wort Gottes.
நீங்கள் தேவனாலே பரவாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார்.
Jesus sagt an einer folgenden Stelle, weil ihr nicht durch Gott geboren seid, deswegen hört ihr auch nicht auf die Stimme Gottes.
ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனாலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் தேவனுடைய வசனத்தின் மேலே அவர்களுக்கு ஒரு தாகம் ஒரு விருப்பம் இருக்கும் என்பதை வெளிப்படையாக.
So ein wichtiges Zeichen, an dem ihr Kinder Gottes erkennen könnt, die durch Gott geboren sind folgendes, sie hören zu.
In 2 Timotheus நாம பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது சொல்லப்படும்.
Und in 2 Timotheus können wir lesen, dass hier folgendes geschrieben, das Wort Gottes ist oder die Wahrheit, das Wort Gottes ist durch den Heiligen Geist an uns gegeben.
நாம் வேதத்திலே ஏதோ ஒரு சில வசனங்களை மாத்திரம் பொறுக்கி எடுக்கிற பழக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும்.
Wir müssen erstmal uns selber davon befreien, nur Worte rauszupicken, die für uns, sag ich mal, zum Vorteil sind.
அல்லது ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் அழுத்துறதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும்.
Oder wir müssen uns davon befreien, nur bestimmte Verse für uns zu nehmen und daran festzuhalten.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகளை அவன் கவனிக்க வேண்டியது அவசியமாகும்.
Daher ein Kind Gottes, ein Mensch Gottes, damit er vollkommen wird, muss er auf das Wort, auf das komplette Wort Gottes achten.
Lukas
sagt Jesus folgendes, jeder, der vollkommen ist, ist wie sein Meister.
So, தேவனுடைய வார்த்தைகள் எதற்கு உபதேசம் எதற்கு நாம் கேட்டு 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 தேறி 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 மாறி 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 குரு இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுக்கு நம்மை குறித்து சித்தமாக இருக்கிறது.
So, das ist der Wille Gottes. Warum? Wir müssen die Wahrheiten lesen, wir müssen die Wahrheit, die Worte Gottes, die Predigten hören, und damit wir vollkommener werden und vollkommener werden und dann so zum Schluss so werden wie Jesus.
So, தேவனுடைய குமாரர் சாயல், the nature of Christ, we have to reveal through our life. நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் வெளிப்படுத்த வேண்டியது கிறிஸ்துவின் சாயலையாகும்.
Wir müssen durch unser Leben das Ebenbild Gottes, das Ebenbild von Jesus veröffentlichen, den Menschen zeigen, dass wir durch Jesus Christus geboren sind und so sind wie er.
அதுல முக்கியமான காரியம் இந்த நாளிலே சபைக்கு ஆவியானவர் சொல்ல வரும் ஒரு காரியம் என்னவென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்
Und der Heilige Geist möchte heute der Gemeinde Folgendes sagen, und zwar, ich bin sanftmütig und von Herzen demütig, kommt und lernt von mir.
கடந்த தடவை நாம் சாந்தத்தை குறித்து நாம் பார்த்தோம்.
Letztes Mal haben wir uns über die Sanftmütigkeit uns angeguckt.
எப்படி இயேசு சாந்தமாக இருந்தார், எப்படி தேவனுடைய மனிதர்கள் சாந்தமாக இருந்தார், சில காரியங்களை சீக்கிரமாய் பார்த்தோம்.
Wir haben einige Sachen uns angeguckt, wie Jesus, wie sanftmütig war und wie einige andere Männer Gottes auch so sanftmütig waren.
ஆபிரகாமுடைய மந்தைமேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தைமேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் துள்ளி குதிக்கையில் சண்டை பிடிக்கையில் அல்லது வாக்குவாதப்படையில் அதை சாந்தமாக அந்த பிரச்சனையை தேவ மனுஷன் ஸ்தானத்திலிருந்து அதை தீர்த்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Wir haben uns ein Beispiel angesehen von Abraham und Lot, deren die Hirten, die hatten Probleme miteinander, die Hirten von Lot und Abraham. Aber Abraham ist nicht da, hat sich da nicht aufgeregt, er ist nicht auf die Decke gesprungen, sondern er ist da sanftmütig an die Sache rangegangen und hat das Problem geschlichtet.
கிதியோனுடைய வாழ்க்கையில நாம பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக அவனுடைய பக்கம் நீதி நியாயம் இருந்த போதும் அவனுக்கு விரோதமாக எழும்பின எப்ராயும் புத்தருக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்களுடைய கோபத்தை எல்லாம் ஆட்டிட்டு என்று சொல்லி சாந்தமாக அடக்கமாக பொறுமையாக கிதியோன் அந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் பார்க்கிறோம்.
Wir haben uns ein Beispiel mit Gideon angeschaut gehabt, ein Volk Ephraimiter, die kamen zu Gideon und die waren auch total aufgebraucht, haben sich aufgeregt, wollten nur Stress haben, aber Gideon hat wieder durch die Weisheit Gottes etwas gesagt, wodurch deren Zorn sich gelegt hatte und er ist da sanftmütig an die Sache rangegangen und hat das Problem geschlichtet.
நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும் பொழுதுதான் நம்முடைய சாந்த குணம் வெளிப்படும் என்பது வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Ich möchte euch ganz offen sagen, immer wenn Probleme, Stress, Herausforderungen, Bedrängnisse auf uns zukommen, nur dann in solchen Momenten können wir unsere Sanftmütigkeit nach außen präsentieren.
மற்றவர்களால் நாம் நெருக்கப்படும் பொழுது,
wenn wir bedrängt werden von anderen Menschen,
நாம் செய்யாதவைகளை செய்ததென்று சொல்லும்
பொழுது, wenn wir zu Unrecht beschuldigt werden,
நாம் சொல்லாதவைகளை சொன்னதென்று சொல்லும் பொழுது,
wenn wir zu Unrecht beschuldigt werden, angeblich, wenn wir etwas gesagt haben, was wir gar nicht gesagt haben,
நம்முடைய மாமிசம் கொதித்தெழும்பத்தான் செய்கிறது,
dann versuchen wir wirklich in unserem Fleisch uns aufzuregen,
நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் பழைய மாமிசத்துல பழைய கண்கள், பழைய நாக்கு, பழைய இருதயம், கைகால் எல்லாம் பழசா அதே
Auch wenn wir bekehrte Christen sind, auch wenn wir getauft sind, wir haben immer noch die alte Zunge, die gleiche Zunge, die gleichen Augen, die gleichen Ohren und alles, was vorher war, ist immer noch da.
But we have born again only in our spirit. That's what we call this is spiritual life.
Aber wir sind im Geiste wiedergeboren, deswegen nennen wir das auch unser geistliches Leben.
நம்முடைய ஆவியிலே தான் நாம் மறுபடி பிறந்தோம், ஆகவேதான் இதை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அழைக்கிறோம்.
Wir sind im Geiste wiedergeboren, deswegen nennen wir das geistliches Leben.
அதுவரைக்கும் மரித்து போயிருந்த ஆவி நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது.
Aber bis dahin war unser Geist tot, aber nach der Bekehrung, nach der Taufe hat Gott unseren Geist wieder belebt.
நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் வரைக்கும் நமக்கு ஜீவன் உள்ள தேவனோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது.
Bis unser Geist wieder belebt wurde, hatten wir gar keinen Kontakt zu unserem Gott.
நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இருந்துதான் நாம் ஆவியா இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், அவர் சொல்றதை கேட்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில்
Und nachdem wir bekehrt worden sind, sind wir im Geiste wiederbelebt worden und durch diesen Geist preisen wir den Gott, der auch Geist ist und wir beten zu ihm, wir preisen ihn, wir erheben ihn.
So ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், please listen to me carefully. தேவனுடைய பிள்ளைகளாகினா மட்டுமல்ல ஊழியத்தை செய்கிறவர்கள் சபைக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் சொல்ல வேண்டியது கடமை. எனக்கு சேர்ந்துதான் தேவனோ எல்லாவற்றையும் அறிவார். நிறைய பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாத்திரம் இல்லை, குறிப்பாக தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் சாந்தத்தோடு, பொறுமையோடு, தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம், அவசியமாகும். ஏனென்றால் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்.
So alle Kinder Gottes und insbesondere diejenigen, die Dienste tun, die müssen einen Charakter aufweisen, das sanftmütig und demütig ist.
ஒரு வசனத்தை அதுக்கு அடிப்படையாக வாசிக்க சீக்கிரம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:24 படிங்க. 2 தீமோத்தேயு 2:24 வசனம் என்ன சொல்லுது என்று பாருங்க.
2 Timotheus 2:24, lass uns das mal durchlesen.
கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும்.
நன்றாக கவனிங்க, யாரை குறித்து சொல்லப்படுது? கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் சண்டை பண்ணாதவனாக இருந்து சாந்தமுள்ள ஆவியோடு பிரச்சனைகளை பார்க்கவும், அணுகவும், பேசவும், அதை ஆராயவும் நாம கற்றுக்கொண்டது தேவனுடைய சத்தியத்தின்படியாகும் என்பதை நாம மறக்க கூடாது.
2 Timotheus 2:24 steht folgendes geschrieben: Ein Knecht des Herrn, also einer, der Dienst macht, soll nicht streiten, sondern gegen alle milde sein, lehrfähig, duldsam und Widersacher in Sanftmut zurechtweisen.
இந்த வார்த்தைகளை தயவு செய்து திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் தயவு பாருங்க, ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் நாம எப்படி அதுல ரியாக்ட் பண்றோம் என்பது மிக முக்கியமாகும். ஆனா இங்க வேதவசனம் நமக்கு என்ன சொல்றது? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்றவனா இருக்கக்கூடாது, வாக்குவாதம் பண்றவனாக நீக்க கூடாது. பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? அந்த பிரச்சனையை ஆவிக்குரியவர்கள் சாந்தத்தோடு அணுக வேண்டும், பேச வேண்டும், தீர்க்க வேண்டும் என்று சத்தியம் நமக்கு போதிக்கிறது.
Bitte nimmt diese Worte offen auf. Und zwar, die Bibel sagt uns folgendes: Wir sind Kinder Gottes. Egal, wenn Probleme kommen, wenn Streitereien entstehen, Wir Kinder Gottes, wir die Dienste machen, wir dürfen nicht streiten, sondern hier sagt die Bibel ganz klar, sie weist uns darauf hin, dass wir sanft in Sanftmut damit umgehen sollen. Wenn wir uns einmal Jesus anschauen, welche Anschuldigungen er alles erleiden musste, erdulden musste, die Pharisäer sagten an einer Stelle, dieser Typ Jesus ist von Dämonen besessen und selbst die Dämonen haben an einer Stelle offen deklariert, Jesus, du bist der Sohn Gottes, du bist der Heilige Gottes, aber diese Pharisäer jedoch, die haben ihn sowas von derartig beschimpft. Aber wie ist Jesus damit umgegangen? Er hat nicht wieder gekontert, sondern er war sehr sanftmütig.
So we have to follow Christ. Ratchikapattirukkom. Devada pillaiyalaga irukkom. But aandavar Yesuvude saayilenge. Kaalangal pogurathu. Varushangal pogurathu. But Christuvin saayile nam velippadudhu eppodhu.
An der anderen Stelle sagen die Folgendes zu Jesus, und zwar, Jesus, du bist ein Fresser, du bist ein Säufer, du hängst nur mit Sündern ab. Auch solche Anschuldigungen und Beleidigungen musste Jesus erdulden. Aber Jesus ist nicht darauf eingegangen, er wollte nicht da nochmal kontern und nochmal sich selber beweisen, sondern er hat das ganz anders aufgenommen, ganz sanftmütig. Und wir heute, wir sagen, wir sind Jünger Jesus, wir folgen Jesus, aber haben wir solch ein Ebenbild, haben wir solche Charakteristiken in unserem Leben, aber wir sind jahrelang hinter Jesus her, oder wir sagen zumindest, wir sind Jünger Jesus, aber haben wir denn solche Eigenschaften in unserem Leben?
In
Matthäus 5,5, also für Kapitel 5, Vers 5, sagt Jesus folgendes: Glückselig, das heißt, die gesegnet sind, glückselig sind die Sanftmütigen, denn sie werden das Land erben.
Philipper 4 அதிகாரம் 5 வசனத்தை சீக்கிரமா படிக்க பார்ப்போமே. Philipper 4 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
Brief von Philippa, Kapitel 4, Vers 5.
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
உங்கள் சாந்த குணம், ஹலோ ஹலோ ஹலோ, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சத்தியங்களை உங்கள் இதயங்களிலே ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். எனக்கும் சேர்ந்து அருமையான தேவட பிள்ளைகளே, வேதம் சொல்றது உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இப்ப என்னை பாருங்க, இப்ப என்னை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க சபையில, உங்களை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க சபை, நீங்க சொல்ல போறீங்களா? அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, கர்த்தருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன். இதெல்லாம் நம்முடைய சொந்த புத்தி, சொந்த புத்தி. இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சர், இது வேதத்தின் வார்த்தையின் படியானது அல்ல. அப்ப தயவு செய்து லெட் அஸ் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட், லெட் அஸ் சேஞ்ச் அவர் மைண்ட், ஓ லெட் அஸ் சேஞ்ச் அவர் பிஹேவியர், ஓ லெட் அஸ் சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வி நீட் அ டீச்சபிள் ஸ்பிரிட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொண்டு உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு கிருபை கர்த்தர் தருவாரா?
In Philipper 4:5 lesen wir folgendes: eure Milde, also mit anderen Worten, eure Sanftmütigkeit soll allen Menschen bekannt werden, der Herr ist nahe. Hier ist damit gemeint, unsere Sanftmütigkeit soll allen Menschen bekannt sein. Es gibt Menschen, die sagen, hey, es ist mir egal, ob der andere davon mitbekommt oder nicht, mir ist das egal. Aber die Bibel sagt folgendes: lass es allen Menschen bekannt sein. Das heißt, es kann dir nicht egal sein, darf dir nicht egal sein. Lasst uns verändern. Wir brauchen einen Geist, der immer willig ist zu lernen. Und wir müssen lernen, uns zu verändern, eine Veränderung in unserem Leben zu bringen und unsere Einstellungen zu ändern.
Ah, liebe Kollegen,
vor allem Jugendliche,
தங்கள் பெற்றோரோடு பேசும் பொழுது,
wenn ihr mit euren Eltern redet,
சாந்தத்தோடு அடக்கத்தோடு பேசுறது ஆண்டவர் முன்பாக நன்மையும் செம்மையுமாக இருக்கு.
Es ist gut, wenn ihr mit Sanftmütigkeit und Demut mit euren Eltern redet.
உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை பார்த்து சீராதீங்க, சினக்காதீங்க. ஒருவேளை ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனை பார்க்க நீங்க படித்திருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோரை பார்க்கலாம் இந்த தேசத்தின் காரியங்களை அதிகம் அறிந்திருக்கலாம். அவைகளால் அப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனை நம்ம மதிக்காமல் போகிறது தேவன் முன்பாக செம்மையானது அல்ல என்று சத்தியத்தை படி
சொல்லுறேன். Selbst wenn ihr mehr wisst, auch nur weil ihr mehr gebildet seid als eure Eltern, ist es nicht recht, wenn ihr gegenüber euren Eltern mit so einer Einstellung gegenübertretet.
கணவன் மனைவியோடு ஒரு ஒரு அவை கோபம் வருவதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்ற. எனக்கு சரியான கோபம் வரும், நீங்க அம்ரிகளும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக என்ற மனசாட்சியோடு, கடவுளுக்கு முன்பாக, கர்த்தர் முன்பாக நான் சொல்லுவேன். எனக்கு மனசாட்சியோட கர்த்தருக்கு முன்பாக என்னோட வாயில் நான் தவறான தேவனுக்கு விரோதமான வார்த்தை என பாவித்தாக இல்லை, ஞாபகமே எனக்கு இல்லை. கடவுளுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக காரணம், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருப்பேன். நான் இந்த வாயால் தான் உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறேன், இந்த வாயினால் தான் அவரை நோக்கி நான் மண்டாடு ஆராதிக்கிறேன். ஆகவே வாயை நாவை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை நான் அறிவேன். இதையே நான் உங்களுக்கும் போதிக்கிறேன். பிளீஸ், when you talk with your wife, with your better half, or with your spouse, talk politely. கொஞ்சம் கோபம் வந்தாலும் கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளும். In other side, மனைவியும் தம் புருஷனை அடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளும். யார் இந்த தேசத்தில் பல பிரச்சனைகளை பார்த்துருக்கு, திருமணமாகிறதுக்கு முன்னையே பல குடும்ப பிரச்சனைகளை பார்த்துருக்கு. ஆகவே பேசுறனோ தேவன் அறிவார். பிளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஒரு சாந்தத்தோடு, ஒரு அடக்கத்தோடு, ஒரு தேவனுக்கு ஏற்ற குடும்பம் ஆக தொடர்ந்து சபையில மாத்திரமில்ல, வீட்டிலும் கூட.
Oder der Umgang zwischen Ehepaaren, Eheleuten, der Ehemann, respektiere deine Frau und geh mit ihr pfleglicher um, selbst wenn du zum Zorn geleitet wirst. Die Bibel sagt Folgendes: Auch wenn ihr zornig werdet, sündigt nicht. Das bedeutet, sündige ich mit eurem Mund, sprich nicht unangebrachte Wörter aus. Ihr müsst euren Zorn unter Kontrolle bringen. Und auf der anderen Seite auch die Frau, respektiere auch deinen Mann und verleite deinen Mann nicht zum Zorn. Es ist dieser Umgang von beiden Seiten einfach wichtig und dadurch kann diese Beziehung auch aufgebaut werden.
I will say the young people should respect the elderly people. வாலிப பிள்ளைகள் வயதுக்கு வந்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே, as for me as a father and as a preacher, என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேணும் என்னுடைய கடமை, you have to respect the elderly people, old people. எல்லா தாய் தகவலும் அதை செய்யறது தேவைக்கு நன்மையாக இருக்கும்.
Und auch die Jugendlichen, ihr müsst auch lernen, die älteren Menschen zu respektieren. Auch ihr Eltern, ihr müsst es auch euren Kindern sagen, ich sage es auch. Das heißt, jeder Jugendliche muss lernen, die Ältesten und die Bediensteten in der Gemeinde zu respektieren und angebracht, sich angemessen mit ihnen umzugehen.
இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட போதனைகளை உலகம் உங்களுக்கு போதிக்காது, அரசாங்கம் உங்களுக்கு போதிக்காது. பட் சபையில் தான் இப்படிப்பட்ட போதனைகள் போதிக்கப்படுது. That is church. Jesus is the head of the church. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். சபையிலே இப்படிப்பட்ட போதனைகள் போதிக்கப்பட வேண்டியது அவசியமாகும்.
Solche Lehren werdet ihr nicht in der Welt hören, die konsequent an euch gepredigt werden. Solche Sachen werden nur hier in der Gemeinde an euch gepredigt, damit ihr zu einem besseren Menschen werdet. Und das ist die Gemeinde, das ist Church und da ist Jesus Christus ist der Kopf dieser Gemeinde und hier kommen die guten Dinge.
அடிக்கடி சொல்றது போல நல்ல குடும்பங்களே நல்ல சபையாகும்.
Ich sage ja sehr öfter schon mal, nur eine gute Familie ist eine gute Gemeinde.
வாலிப பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சபைக்கும் இருக்குது. நாட் ஓன்லி அது சபைக்கு மாத்திரம் அல்ல, வாலிப பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்கிறது பெற்றோருடைய பிரதான கடமையும் சபையும் கடமையும் ஆகும்.
Die Erziehung der Jugendlichen ist nicht nur eine Verantwortung der Gemeinde, aber auch von den Eltern.
இயேசு சாந்த குணமுள்ளவராக இருந்தார்.
Jesus war sanftmütig.
தேவனுடைய மனுஷனாகிய மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தார்.
Der Mann Gottes Mose, er war sanftmütig.
So இதெல்லாம் நாம போன தடவை பார்த்திருந்தோம்.
Wir haben da all diese Dinge so, uns letztens mal angeschaut.
சீக்கிரமாக செய்திய முடிகிற எஞ்சியிருக்கிற மிகுதி நேரத்தில் அதன் மகருபதியில இயேசு சொன்னாரு நான் மனத்தாழ்மையாக
இருக்கிறேன் எனக்கு
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்றது கொஞ்சம் யோசிங்க சிந்திங்க டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர் பிசாசு உங்கள் மைண்ட ஒழுகுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க நாம தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஆர்வமுள்ளவராக இருக்க தேவ ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக
Bitte eure Gedanken nicht an andere Dinge, sondern seid eifrig, das Wort Gottes gerade jetzt aufzunehmen. Deswegen sagte Jesus auch an einer Stelle, passt auf, wie ihr zuhört. Also ihr müsst wirklich 100% aufmerksam sein. Jesus sagt, ich bin sanftmütig und von Herzen demütig. Ich möchte etwas wiederholen, was ich euch letztes Mal schon gesagt hatte.
நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை என்பது எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா கவனிங்க என்னோட மனசாட்சி தொட்டு சொல்லுவேன் தேவனுக்கு உண்பா உள்ளத்தில் இருக்கவிட்டு நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை ஆனால் பெரிய தேவனுக்கு ஊழியக்காரனாக
இருக்கிறேன்
ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்ல ஆனா பெரிய தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன்
ich bin kein großer Mann Gottes hier der viel Dienst tut aber ich bin ein Mann Gottes der für einen großen Gott Dienst tut
weil Jesus என்ன சொல்றாரு நான் மனத்தாழ்மையோடு
இருக்கிறேன்
பொதுவாக ஒரு மனுஷனுக்குள்ளே அதிகாரத்தின் அடிப்படையிலே பெருமைகள் மனமீட்டிமைகள் வருவதற்கு இடம் உண்டு
Unter Autoritätsgründen gibt es in den Menschen von Natur aus Dinge, wo er versucht, stolz zu sein und vermessen zu sein und zu herrschen.
நாம மனமீட்டிமையாக இருக்க வேண்டும் பெருமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இயற்கையாகவே நமக்குள்ளே
Es muss keiner von außen kommen und uns beibringen, wie kannst du stolz sein, wie kannst du vermessen sein, wie kannst du überheblich sein.
ஏனென்றால் நாம் முதலாம் ஆதாமுடைய ரத்தம் அந்த ஆதி தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். When we born again, பிறப்பாலே ஆதாமுக்குள்ள பிறக்கிறோம். அப்படியா சொல்ல போனா மறுபடி பிறக்கிறதுனாலே இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறோம்
So warum all das ganze wenn wir mal zurückgehen zu unserem Urvater Adam er hat damals gesündigt und durch Adam kamen diese ganzen sag ich mal Stammbäume und diese Menschen weiter und das hat er vererbt diese sündige Natur aber wenn wir wiedergeboren werden sind wir durch Christus wiedergeboren
So ஆதி தாய்தேவோட சாயல் நமக்குள்ள அப்படியே வரத்தான் செய்யுவாரு
Das heißt diese Einstellung diese Eigenschaften werden von Adam weitergegeben
So அந்த சாயல்களை நாம் மேற்கொள்வதற்காகத்தான் தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறாரு
சோதரம் genau um solche negativen Eigenschaften zu überwältigen zu kontrollieren zu unterdrücken hat Gott in uns seinen heiligen Geist gegeben
ஆகவே தான் நான் சொன்னேன் ஆவியினாலே மாமிசத்தின் சேகளை அழித்தால் வாழுவீர்கள் என்று
சொன்னேன் deswegen steht es geschrieben wenn ihr durch den Geist die Werke des Fleisches tötet werdet ihr leben
போன வாரம் நாம பெந்திகோஸ்தே ஆராதனை நாம ஆராதித்து தொழுது கொண்டோம் ஜெபம் பண்ணினோம் ஆவியான நிறைவுக்காக அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம்
letzte woche war pfingsten wir haben gebetet wir haben uns erfüllt mit dem heiligen geist
அதுக்கு பிற்பாடு எத்தனை பேர் உங்களுடைய தனி ஜபத்தில் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய ஆவியினால் என்ன நிரப்பும் என்று நாம் எத்தனை பேர் மன்றாடினோமோ தேவன் தான் அறிவாரு
So Gott allein weiß wie viele von euch danach nach dem Gottesdienst noch mal privat dafür gebetet habt noch mal mit dem Heiligen Geist erfüllt zu sein
ஏனென்றால் பெந்தகோஸ்து அனுபவம் ஒரு நாள் நிகழ்வு அல்ல
Denn das Pfingst dieses Pfingst diese Erfahrung ist nicht ein Tag Erlebnis sondern
அல்லது பெந்தகோஸ்து அனுபவம் ஒரு இட் இஸ் நாட் அன் இன்சிடென்ட் அது ஒரு நிகழ்ச்சியும் அல்ல
இட் இஸ் ஆல் கைன் உன்ஃபால் ஓர் ஐ ஐக்ஸ் தட் நோ ஐ மா பாசியட் இஸ்
இட் இஸ் லைஃப் அது நம்முடைய வாழ்வாகும்
Diese Pfingsterfahrung soll unser Leben werden.
So, நம்மோடு வாழத்தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார்.
Der Heilige Geist in uns gekommen, damit wir mit ihm zusammenleben.
நமக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார்.
Der Heilige Geist in uns lebt, er möchte uns leiten.
So, சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழிநடத்த விரும்புகிறார்.
Er möchte uns in der ganzen Wahrheit leben.
ஆகவே ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நடத்தப்படுறது என்பதற்கு ஒரு பிரதான அடையாளம். கேளே, 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 கேளே. ஒரு தச்சிக்கப்பட்டிருக்க தேவட பிள்ளை தேவ ஆவியினரை நடத்தப்படுகிறான்ன்றதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரதான அடையாளம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள்
Ein Mann Gottes ein Kind Gottes der vom Heiligen Geist getrieben wird geleitet wird erkennst du daran dass er durch den dass er an auf der der hält sich an das Wort Gottes
இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லும் ஒருவர் எல்லாரும் ஆவியினால் நடத்தப்படுவோம் என்று சொல்ல முடியாது.
Nur weil wir Jesus kennen und an Jesus glauben heißt das nicht, dass wir durch den Heiligen Geist geleitet werden.
நான் சொல்றது நன்றாய் விளைக்கொள்ளுங்க. இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்ற எல்லாரும் ஆவியினால் நடத்தப்படுவார்கள் நாம் சொல்ல முடியாது.
Wir können nicht sagen, nur weil eine Person sagt, ich glaube an Jesus, dass er auch durch den Heiligen Geist geleitet wird.
இன்னும் ஒரு படி மேலே போனால் இயேசுவை நம்புறேன்னு சொல்ற எல்லாரும் பரலோகம் போக முடியாது. அதிர்ச்சி செய்தேன்னா கொஞ்சம் வாசி அடக்கி வாசிக்க
பழகிடுங்க. Für euch, nur weil einer sagt, Jesus, ich glaube an dich, heißt nicht, dass er zwangsläufig auch in den Himmel kommt.
Also, அப்படியானால் இயேசு கிறிஸ்து நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றோம் அதில் பிரவேசிக்கிறது இல்லை என்று இயேசுவே சொன்னதை அறிவோம்.
Jesus selbst hat an der Stelle in der Bibel gesagt, nur derjenige, der auf mein Wort hört und danach handelt und lebt, der kommt in das Himmelreich, aber diejenigen, die nur schreien, Herr, Herr, wir haben doch in deinem Namen Folgendes gemacht, die kommen
அனுபவம் எதற்கு, பரிசுத்தாவிய நிறைவு எதற்கு, அல்லது பரிசுத்தாவிய அபிஷேகம் எதற்கு? நாம் தேவனுடைய கட்டளைக்கு சத்தியத்தின்படி வாழுவதற்காக தேவன் ஆவியாக நமக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Was ist diese Pfingsterfahrung? Der Heilige Geist selber ist in uns gekommen, damit er uns in der Wahrheit leiten kann, damit er uns in diese Richtung leitet, damit wir in den Himmel kommen.
நான் வாழுவதற்கு எனக்கு தேவனுடைய வசனம் அவசியம்.
So ich brauche um zu leben das Wort Gottes.
நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய வசனம் எனக்கு அவசியம்.
Damit ich den Willen Gottes tun kann, brauche ich das Wort.
நான் தேவனுக்கு பிரியமாக வாழுவதற்கு எனக்கு தேவனுடைய வசனம் அவசியம்.
Damit Gott gefällig leben kann, brauche ich das Wort Gottes.
என் வாழ்க்கையில் சரிபிழைகளை நான் நிதானிக்க கண்டுகொள்ள எனக்கு தேவனுடைய வசனம் அவசியம்.
Das ist essentiell, damit ich mich selber beurteilen kann, ob ich falsch oder richtig liege, das Wort Gottes.
தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள தேவனுடைய வசனம் எனக்கு அவசியம்.
Um den Willen Gottes zu erkennen, brauche ich das Wort Gottes.
So நமக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தல் என்பது நாம மறக்க
கூடாது. ஆகவே
இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றபடி நாம் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்க
கற்றுக்கொள்வோம்.
இதை குறித்து நான் நீண்ட நேரம் பேசலாம், ஆனால் என்னுடைய இருதயத்தின் ஆதங்கமும் God knows everything. என்ன ஆவியோடு நாம் பேசுறோம் என்பதையும், என்ன ஆவியோடு நீங்க கேட்கறீங்க என்பதையும் தேவன் அறிவாரு. தேவன் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மெய் மனத்தாழ்மை என்ற வார்த்தையை நான் யோசிக்கும் பொழுது, யோவான் 13 அதிகாரத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு செய்த ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல வைக்கிறார். கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள், யோவான் 13 அதிகாரத்தை என்று கூட வாருங்க.
Kommt zum Johannes Kapitel 13, denn da steht folgendes geschrieben: Als ich über das Wort nachdachte, von Herzen demütig sein, da kam mir nur ein Ereignis in den Sinn, und das steht in Johannes 13 geschrieben. Vom ersten Vers an.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கும் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார்.
படிக்கிற அளவுக்கு கத்தருக்கும் நான் சொல்ல, எனக்கு இந்த காரியத்தை இன்னும் வரைக்கும் என்ன ஜீரணிக்கவே முடியல. ஏன்னு சொன்னாலும், யாரு யாரு யார் யாருடைய கால்களுக்கு? சர்வ வல்லமுள்ள ஆண்டவரப்பா, மனுஷனை சிருஷ்டித்த தெய்வம் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து மனுஷனுடைய தலையே அல்ல பாதங்களை கழுவுற அளவுக்கு தன்னை தானே.
Es ist ein Ereignis, was ich bis heute nicht nachvollziehen kann, weil ich einfach da lese, Jesus, er kommt und wäscht die Füße seiner Jünger, also nicht den Kopf, nicht mal den Kopf, sondern seine Füße. Und ihr müsst euch vorstellen, wer ist das? Das ist Jesus, der Sohn Gottes, der Heilige Gottes. Was macht er? Er kommt und wäscht die Füße von seinen Jüngern vom Geschöpf.
புழுதி படர்ந்த அந்த பாதங்கள் அங்கும் இங்கும் நடந்து திரிந்ததினாலே அழுக்கடைந்திருந்த அழுக்கோடு இருந்த அந்த பாதங்களையும் பரிசுத்த கரங்கள் ஆண்டவர் இயேசு தெய்வமாக இருந்தும் மனுஷனுடைய பாதங்களை கழுவுற அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார் என்பதை இன்று வரைக்கும் என்னால ஜீரணிக்கவே முடியலை.
Macht euch mal Gedanken über die Füße dieser Jünger zu dieser Zeit. Die hatten da keine guten Schuhe oder so gehabt. Nur mit Sandalen unterwegs gewesen, draußen Staub und Dreck und alles Mögliche, müsst ihr euch vorstellen, waren an diesen Füßen. Und was macht Jesus mit seinen heiligen Händen? Er geht dahin und wäscht diese dreckigen Füße der Jünger.
அவர் போதிச்சதை வாழ்ந்தாரு, வாழ்ந்ததை போதிச்சாரு. அதுவே இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Eine Sache müssen wir von Jesus lernen, und zwar alles, was Jesus gepredigt hat, das hat er auch gelebt, und alles, was Jesus gelebt hat, das hat er auch gepredigt. Das ist Gott.
இதை போல தேவனுடைய வசனத்தை போதிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு இன்னும் இன்றைக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறார்.
Und Jesus ist wirklich auch für all diejenigen, die heute noch predigen, Menschen wie mich, ist eine Herausforderung.
ஒருவேளை நாம் வேதத்தை போதிக்கலாம், ஒருவேளை ஆழமாக போதிக்கலாம், அதிலும் அது அல்ல முக்கியம். அதை விட எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து போதிக்கிறோம் என்பது தேவனுக்கு முன்பாக முக்கியம் என்பதை நான் ஓரளவுக்கு அறிவேன்.
Wir können heute oder ich kann heute predigen, sogar in der Tiefe predigen, Dinge herausholen, die keiner andere weiß. Aber es ist wichtig, das, was ich predige, halte ich mich denn selber dran? Und so wie ich lebe, predige ich denn auch das, was ich lebe? Ich denke, es ist nochmal wichtig, dass wir Revue passieren lassen über unsere Vergangenheit.
So,
wie haben wir uns benommen seit dem Tag X, wo wir uns bekehrt haben, bis heute?
எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறோம்?
Wie haben wir vor Gott gelebt?
எப்படி நாம் பேசியிருக்கிறோம்?
Was habe ich alles gesagt?
எப்படி நாம் பிரச்சனைகளை அணுகியிருக்கிறோம்?
Wie bin ich mit Problemen, Herausforderungen umgegangen?
எத்தனை காரியங்களை நாம் பொறுத்திருக்கிறோம், எத்தனை காரியங்களை மன்னித்திருக்கிறோம், எத்தனை காரியங்களை விட்டு கொடுத்திருக்கிறோம். ஏன் நீங்கள் அநியாயங்களை சகிக்க கூடாது என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. அப்படியானால் இன்று வரைக்கும் நாம் எத்தனை அநியாயங்களை நாம் சகித்திருக்கிறோம், பொறுத்திருக்கிறோம், ஆனா நம்மளுக்கு முடியலையே, பொங்கி எழுகிறோம் பல தடவுகளில். ஊவியா நாம் யாரு? இயேசுவுடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுவோம்.
Oder wie oft waren wir geduldig, oder wie oft waren wir nachsichtig, oder wie oft haben wir waren wir demütig, oder aber was sagen wir, wir sind Kinder Gottes, aber haben verfehlt, all diese Dinge zu tun.
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் உங்கள் ஒவ்வொருடைய கடந்த கால வாழ்க்கையும் தேவனுடைய சமூகத்தில் திறந்த புத்தகமாக இருக்கிறது.
Unser Leben, unsere Vergangenheit ist vor Gott wie ein offenes Buch. Jeder kann es lesen.
So, கடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், ஆனா இனிமேலாவது தேவனுக்கு முன்பாக சாந்தமும் மெய் மனத்தளமாக இருக்க இயேசுடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவைகளை நாம் கை கொள்ள தேவ ஆவியே நமக்கு உதவி செய்வாராக.
Gut, lass die Vergangenheit vergangen sein, aber ab jetzt lasst uns von Jesus lernen, sanftmütig und von Herzen demütig zu sein. Möge der Heilige Geist uns dabei helfen.
சில மனிதர்கள் படிப்பு பட்டம் என்கிற அடிப்படையில் அகங்காரம் கொள்கிறார்கள். சில மனிதர்கள் செல்வம் தங்களிடத்தில் இருக்க பணத்தின் அடிப்படையில் பெருமை கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க திறமைகளின் அடிப்படையில் பெருமை கொள்கிறார்கள். இப்படி நான் சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு ஒன்றுமில் ஆட்டாலும் ஏதோ விதமான ஒரு பெருமை இருக்கிறது, ஆச்சரியமாகவே இருக்கிறது.
Einige Menschen sind stolz, weil sie sehr gebildet sind. Einige Menschen sind stolz, weil sie so viele Güter Reichtümer haben in dieser Welt. Und manche Menschen haben sogar gar nichts und sind trotzdem in irgendeiner Weise stolz.
லூக்கா முதலாம் அதிகாரத்தில் நாம வாசிக்கும் பொழுது இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவைகளை கர்த்தர் சிதறடித்தார்
என்றிருக்கிறார்.
இருதயத்திலே அகந்தையான சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடித்தார் என்று
சொல்லப்படுது.
பிள்ளைகளை, கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொள்ள பிரயாசப்படுவோம்.
Gott, Jesus Christus in unserem Leben anzuziehen, also seine Charakteristiken zu
übernehmen.
So, da war dieser Cherub, er verwandelte sich, er wurde ursprünglich geboren bzw. erschaffen, damit er etwas beschützen kann, aber er verwandelte sich in einen stolzen, den Satan, den wir auch kennen.
காப்பாற்றுகிற கருவாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் சாத்தானாக, ஆங்கில பைபிள் சொல்லும்படி லூசிபராக, பிசாசாக மாறினார். தேவன் சாத்தானையோ பிசாசையோ படைக்கவே இல்லை.
Der Cherub, der ursprünglich von Gott erschaffen wurde, er wurde gesalbt, ihm wurde eine Aufgabe gegeben, um diesen Garten Eden zu beschützen, zu wachen. Aber dieser Cherub, der verwandelte sich und war stolz in seinem Herzen, den wir heute als Satan kennen, und er wurde von Gott verstoßen. Also Gott hat nicht den Satan erschaffen, sondern Gott hat ursprünglich den Cheruben, den Engel erschaffen. Er wurde hinabgestoßen von Gott, weil dieser Cherub, Satan, Lucifer, in seinem Herzen stolz wurde. Er verlor die Herrlichkeit Gottes. Er hat das Angesicht Gottes verloren. Und er wurde hinabgestoßen von Gott.
ஆதாமும் ஏதேன் தோட்டத்தை காக்க முடியாமல் அவனும் தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டான்.
Und dann aber auch der Adam, der danach kam, der auch die gleiche Aufgabe hatte, Eden zu beschützen, auch er wurde verstoßen.
தமிழ் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான் என்று இருக்கிறது.
In der tamilischen Übersetzung steht folgendes: er wurde hinausgejagt.
Not அனுப்பப்பட்டான் என்று இல்லை, துரத்தப்பட்டான்
என்று. Er wurde nicht hinausgesendet, sondern er wurde hinausgejagt.
என்னடா இனிமே நீ அந்த இடத்திற்கு நீ லாயக்கல்ல, நீ தகுதி இல்லல, ஆகவே ஆண்டவரே அவனை வைத்தாரு, அவரே அவனை துரத்தி விட்டாரு.
Hey, es ist nicht mehr in Ordnung, du bist nicht mehr würdig, hier zu bleiben, du musst jetzt raus.
வேதத்தில் வேற எங்கேயும் நாம் பார்க்கல, கத்தர் எதிர்த்து நிற்கிறார். எதற்கு? பொறுமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார்.
அப்போ Aber heute, wir Kinder Gottes, die in der Gnadenzeit leben, die heute Gnade von Gott empfangen haben und in diesem Gnadengesetz leben, wenn wir auch solche derartige Charakteristiken von dem Luzifer wie Stolz in uns hineinsehen lassen und auch so einen Charakter entwickeln, dann steht Folgendes geschrieben: Gott ist dem Stolzen Feind, aber dem Demütigen ist er weiß der Gnade. Das heißt, lasst uns dieses Stolz sein von uns wegjagen, hinaustreiben.
மாறாக தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.
Aber auf der anderen Seite, er weiß Gnade dem Demütigen.
இப்ப நான் முதல் சொன்னதை திரும்பவும் ஒருக்க சொல்ல விரும்புறேன். என்னென்றால், நாம் ஜெபிக்கிறதுனால, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் சொல்றத கவனமாக கவனிக்கிறது நல்லது. என்னென்றால், நாம ஜெபிக்கிறதுனால எல்லாவற்றையும் நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய வசனத்தின்படி நாம் நடந்து நாம ஜெபிக்கிறதுனால தான் தேவனிடத்திலிருந்து காரியங்களை, பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
Also, ihr müsst doch eine Sache nochmal verstehen. Nur weil wir beten, heißt nicht, dass wir alles von Gott empfangen können. Nur wenn wir beten nach den Worten Gottes, wenn wir danach leben und beten, dann können wir von Gott Antworten erwarten.
இன்றுவரைக்கும் நான் என் ஜெப நேரங்களிலே தேவனுக்கு முன்பாக இன்றுவரைக்கும் நான் தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரிடத்திலே அடிக்கடி மன்றாடுகிறது உண்டு.
Auch heute noch bete ich vor Gott um Gnade.
அப்படி கிருபையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Und nicht nur wenn wir beten, dann müssen wir nicht nur Gnade bitten, sondern auch wir müssen auch lernen, demütig zu sein.
So மனம் மட்டுமேனாலே பொறுமையினாலே லூசிபர் தள்ளப்பட்டான்.
Lucifer wurde hinausgestoßen, hinabgestoßen aufgrund seines stolzen Charakter.
அப்படியே நாம பார்க்கும் பொழுது இதெல்லாம் எடுத்துக்காட்டு வாசிக்க நேரில், உசியா என்கின்ற ராஜாவும் தேவன் அவனோடு கூட இருந்தாரு, ஆனால் அவனுக்குள்ள ஏற்பட்ட மனம் வேண்டுமையினாலே அவனும் குஷ்டரோகியாக மாறினார்.
Aber es gibt auch einen König, den wir im Alten Testament lesen können, der König Usia, auch er war, Gott war mit ihm, aber es kam ein Zeitpunkt, da wurde er stolz und dann wurde er mit dem Leben herausgerissen, er wurde gestorben.
Also சம்பவத்தை நாம படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. நல்லா இருந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான், உண்மையாக தேவனோடு நடந்துனா இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன வந்ததோ தெரியாது. திடீரென அவனுக்குள்ள ஒரு சோதனை, ஒரு டெம்டேஷன். என்னன்னா, ஆசாரியக செய்கிற ஊழியத்தை தானும் செஞ்சா என்ன என்று சொல்லி அவன் பரிசுத்த சரத்துல போய் அந்த தூபவிருக்கத்தை, ஆசாரியக செய்கிற ஊழியமாகிய அந்த தூபவிருக்கத்தை எடுத்து தேவன் முன்பாக தூபம் காட்ட நிக்கிறான் பாருங்க. அப்ப ஆசாரிய போய் நான் தடுக்கிறான், அவனுக்கு கோபம் வந்துட்டு பாரு, ஆசாரியோட எதிர்த்து பேசுறான். அந்த வேலையில தேவனுடைய வல்லமை வழிபட்டு அவருடைய நெத்தியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது என்று சொல்லி
பார்க்கிறோம். Also mit dem König Josia, es war eigentlich alles in Ordnung, Gott war mit ihm, alles gelang ihm, aber ich weiß nicht, was mit ihm los war. Plötzlich hatte er eine Versuchung und er wurde stolz und dann dachte er sich selber, hey, die Aufgabe von den Priestern, die kann ich auch selber übernehmen. Dann fing er an, Räucheropfer zu bringen und dann kam ein Priester und wollte ihn da verhindern, das zu tun, weil es nicht seine Aufgabe war, aber er wurde stolz und sehr beleidigte ihn. Dann offenbarte sich Gott und er starb an der Stelle.
உனக்கு என்னப்பா நடந்தது? நல்லாத்தானே இருந்த மாதிரி இருந்திருக்கலாம், தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருந்த மாதிரி செம்மையாக. திடீரெனுக்குள்ள அவனுக்குள்ள வந்த சோதனை என்னவோ, அப்படி ஆச்சாரிய செய்யக்கூடிய அவசியத்தை நான் செஞ்சா என்ன, நான் என்ன குறைச்சல், நான் தான் ராஜா இந்த நாட்டுக்கு, ஆகவே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் என்று தேவ காரியங்களுக்கு தைரியமாக நுழைந்து வீட்டில் அவன் குஷ்டரோகியாகி கடைசியில ஒரு வீட்டுல அவசரத்துல வச்சு சாகும் வரைக்கும் அங்கே இருந்தே செத்து போறேன். உனக்கு ஏனப்பா இந்த நிலைமை, நீ நல்லா தானே இருந்த, நீ குஷ்டரோகியா மாறுறதுக்கும் வீட்டுக்காவல இருக்குது, உனக்கு என்ன உண்ட பெருமை நிமித்தம் உனக்கு அப்படி ஆயிட்டது, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது.
Das ist alles für uns eine Warnung. Es war alles wunderbar, es war alles wunderschön. Er war demütig vor Gott, aber plötzlich irgendwas passierte und diese Versuchung kam und er wurde stolz. Nicht nur das, am Ende war sein Leben noch trauriger. Er wurde aussätzlich und er wurde quasi verbannt in eine Tür und da musste er bleiben lebenslang, bis er gestorben ist.
நேபுகாத்நேச்சார் ராஜாவை நீங்க அறிவீர்கள்.
Und ihr kennt auch den König Nebukadnezar von Babylon.
Babylon தேசத்திலே மிகப்பெரிய கிங்காக மகாராஜாவாக இருந்தவர்.
Er war ein großer König in Babylon.
தானியேல் கண்ட சிலையிலே கோல்டு அவருடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்கணும் பாருந்தா.
So auch in dieser Vision von Daniel, den er hatte eine Vision gehabt von einer Statue und die Statue fing mit Gold an, mit dem goldenen Kopf und dieser goldene Kopf, das war der König
Nebukadnezar. அந்த உலோகங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கு போக 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 பெறுமதி குறைந்ததாகவே போய்
கொண்டிருக்கிறது.
தலை வந்து பொன்னாக இருந்தது.
Der Kopf war Gold.
So அதுதான் நேபுகாத்நேச்சார்.
Das war der König Nebukadnezar sein Reich.
So அடுத்தது வந்து மேதிய பேசிய அரசாங்கம், அது வெள்ளியாக இருந்தது. புயம்.
Und danach war die Brust, das war die Medo-Persische Reich, sie waren aus Silber.
So அதுக்கு பிற்பாடு கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது.
So dann kam dieser Bauchbereich, das war der makedonische Reich von dem großen Alexander, also aus Griechenland, die wir kennen.
கிரேக்க சாம்ராஜ்யம் வெண்கலமாக இருக்கிறது.
Es war aus Bronze sein Reich.
அதுக்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் வருது, கால்கள் தொடை கால்.
Dann kam die Beine, das römische Reich, das war aus Eisen.
So அது இரும்பாக இருக்கிறது.
Das war Eisen.
உலகத்தை அதிகமாக ஆண்ட சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம்.
Das war die längste Zeit auf der Erde, das größte oder längste Reich, das war das römische Reich.
இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தார்.
Und als das römische Reich noch herrschte, da kam auch Jesus Christus in die Welt.
So இந்த நாளும் முடிந்தாயிடுது. கொஞ்சம் கவனம் சொல்றேன், சீக்கிரம் முடிக்க கவனிங்க.
Die Reiche sind vorbei.
உலகத்தின் முடிவு இந்த சிலையிலே இருக்கிறது. தானியேல் கண்ட சிலையிலே உலகத்தின் முடிவை தேவன் தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
An dieser Statue können wir das Ende dieser Welt interpretieren, das was Daniel gesehen hatte, und zwar an den Füßen.
So முதலாவது கோல்ட பார்த்தோம், அதுக்கு பிறகு வெள்ளி, அதுக்கு பிறகு வெண்கலம், அதுக்கு பிறகு இரும்பு, அதுக்கு பிறகு கடைசியாக பாதம் காலம் மண்ணும் அரவாசி இரும்பாக இருந்தது.
So wir haben erstmal gesehen, Gold war der Kopf und danach die Brust und Arme war Silber, dann Bauchbereich war Bronze und dann die Beine waren Eisen und aber der letzte Teil, und zwar die Füße und die Zehen, die waren so ein Gemisch aus Sand und Klee, also Ton.
போக போக பார்த்தால் அது பெறுமதி குறைந்ததாகவே போய்
கொண்டிருந்தது.
சிலையிலே உலகத்தின் முடிவு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கவனிங்க, நாலு சாம்ராஜ்யம் எழுந்தது, அது விழுந்தது, அது முடிந்தது.
ஆனா இன்னும்
ஒரு சாம்ராஜ்யம் எழும்பே இருக்கிறது.
அதுதான்
பாதங்களும் விரல்களும்.
Das sind die Füße und die Zehen.
So innum oru samrajyam inda ulagathai aandi aagum vendum.
Aber es wird noch ein Reich entstehen, das wird herrschen auf dieser Welt.
Andha samrajyam ulagathai aandi kondu irukkum poludhu dhaan aandavar Yesuvudaiya pagiranga valigai velippadum.
Und während dieses Reich am herrschen ist, kommt die zweite Rückkehr von Jesus.
Thirukkathrisamaga satyathai solren aindavathu samrajyam inda ulagathai aandi kondu irukkum poludhu dhaan Kristudaiya pagiranga valigai velippadum.
Und ich sage euch prophetisch, wenn dieses fünfte Reich entsteht und das am herrschen ist, kommt die zweite Rückkehr von Jesus Christus.
Gerade பார்த்து கொண்டிருக்க ஒரு பெரிய கல் புரண்டு வந்து தலையிலே இல்ல பாதத்திலே மோதினதென்று
இருக்கிறது. In dieser Vision können wir lesen, dass ein großer Fels er kam angeflogen, er fiel nicht auf den Kopf, sondern er fiel auf die Füße.
So பாதத்திலே மோதினதென்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கபடியாலே அந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவோட வருகை வர வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரியும்.
So weil es auf die Füße gefallen ist es offensichtlich und deutlich, dass dieses fünfte Reich am herrschen war und während dieser fünften Reich das Kommen von Jesus Christus als
Prophet. உலக சாம்ராஜ்யத்துக்கு இன்றைக்கு உலக காரியங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சத்தியத்துப்படி உங்களுக்கு
சொல்கிறேன். Ich möchte euch auch nochmal warnen und sagen, dass für ein fünftes, also für das letzte Reich hier die ganze Welt sich vorbereitet.
அந்த கடைசி சாம்ராஜ்யத்திலே உலகமெங்கும் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கும். அங்கே ஒரே காசு இருக்கும், ஒரே படை இருக்கும், ஒரே நீதிமன்றம் இருக்கும், ஒரே சட்டத்திட்டம் இருக்கும். ஆச்சரியம் இருந்தால் விட்டுருங்க, நான் சொல்லப்பட்டதை சொல்லிடுறேன்.
So und in diesem letzten Reich wird es eine Währung geben, es wird ein Reich geben, es wird ein Gericht geben, und zwar eine militärische Macht wird es geben, und wenn ihr glauben wollt, könnt ihr glauben, ansonsten lasst es sein.
ஏனென்றால் நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன், உலகத்தின் சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை சுத்தித்தான் சுழண்டு கொண்டிருக்கிறது. இந்த அறிவு நமக்கு இருக்கணும். எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை சுத்தித்தான் இந்த உலகமே உலகத்தின் காரியங்களை சரித்திரங்களை சுழண்டு கொண்டிருக்கிறது.
So eine Erkenntnis müssen wir haben, und zwar definitiv, und zwar die ganze Geschichte dieser Erde, sie dreht sich alles hier um die Bibel. Das heißt, die Bibel bestimmt die Geschichte der Erde.
ஏன்னா தேவன் இந்த உலகத்தின் ஆளுநராக இருக்கிறார்.
Weil Gott der Schöpfer ist und der herrscht.
So வேத சொல்றது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார்.
So die Bibel sagt unser Gott er herrscht.
ஆகவே பூமி அசையாமல் உறுதிப்பட்டிருக்கும் என்று சொல்றது.
So daher die Erde bleibt halt unerschütterlich.
கர்த்தர் ராஜரிகம் பண்ணு ஆகவே பூலகத்தாரே நீங்கள் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
Es steht es geschrieben und ihr Erdenvölker kommt mit Zittern vor dem Herrn.
So இறக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமுள்ள ஆண்டவராக இருந்தும் சாதாரண மீன்பிடிக்காரர்களாகிய சீடர்களுடைய பாதங்களை கழுவுற அளவுக்கு தன்னை தாமே தாழ்த்தினார்.
So meine Lieben, Jesus ist der allmächtige Gott und er kam als Mensch auf diese Erde und er Gott, was hat er gemacht? Er hat von ganz normalen Menschen, von seinen Jüngern, die Füße gewaschen.
தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தேவ சாயலார் சொன்ன பார்க்கிறோம்.
So wir können Philipper lesen, er, der Gott gleich war, er hielt es nicht für einen Raubgott gleich zu sein, sondern er entleerte sich und er nahm eine Knechtgestalt an und diente Gott.
So நம்மை மீட்பதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்.
Damit er uns retten konnte, kam Jesus, er demütigte sich.
So தாழ்மையில் உனக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
So dem Demütigen erweist er Gnade.
இயேசுவை போல நாம் தாழ்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Wir sind berufen, so wie Jesus demütig zu sein.
So வரும் நாட்களிலே தேவனுடைய வசனத்தை நம்முடைய மனதில் கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம்.
So in kommenden Tagen lasst uns lernen, die Worte Gottes aufzunehmen und danach zu leben.
கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்துவோம்.
Lasst uns seine Natur, sein Ebenbild in unserem Leben ausstrahlen.
மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகர் சொன்னான், எனக்கு பின்னாக வருகிறவர் எனக்கு முன்பு இருந்தவர், அவர் என்னும் வல்லவர், அவருடைய பாதரட்சைகளை வார அவுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதியில் என்ற அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான்.
Der große Johannes Täufer, der Prophet, er sagte folgendes, der nach mir kommt, er war schon vor mir und er ist mächtiger als ich und ich bin es noch nicht mal wert, seine Schuhriemen aufzumachen.
ஸ்திரிகிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் அவனைப் போல ஒருத்தனும் இல்லை என்று இயேசுவாலே சொல்லப்பட்ட அவன் கிறிஸ்துவின் பாதரட்சைகளை ஷூ லேச கூட அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று அந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான்.
Wir müssen verstehen, Jesus sagt aber folgendes über Johannes, es gibt keinen größeren als Johannes den Täufer, der unter den Frauen geboren wurde, aber dieser Johannes Täufer, der sagt folgendes, ich bin es noch nicht mal wert, Jesus die Schuhe aufzumachen.
பேதுருவை சிலுவையிலே அறைய கொண்டு போகும் பொழுது அவர் சொன்னார், நிறுத்துங்க, எஜமா சிலுவையில மறித்தது போல கூட மறிக்கிறதுக்கு நாம் பாத்திரங்கள். ஆகவே என்ன தலைகீழாக சிலுவையில அறைந்து கொள்ளுங்கள்
என்ற Petrus in seinen letzten Tagen, er wurde hingerichtet, er wurde gekreuzigt. Und als man ihn kreuzigen wollte, sagte er, hey, stopp, ich will nicht so gekreuzigt werden wie mein Herr Jesus, denn nicht mal dazu bin ich es wert. Deswegen kreuze ich mich Kopf herum. Das heißt, er hing mit dem Kopf nach unten. So wurde er am Ende gekreuzigt. So, lasst uns lernen, unsere Eigenschaften zu ändern, unsere Einstellung, unseren Charakter zu ändern. Lasst uns lernen, unsere Gedanken zu ändern, Gedanken vom Heiligen Geist leiten zu lassen. Wir sind doch alle Kinder Gottes. So lasst uns lernen, einander zu akzeptieren und zu respektieren. Lasst uns lernen, einander nachsichtig zu sein.
Lasst
uns lernen, einander zu vergeben. Das ist alles Gebot von Gott an uns. So, die wahrhaftig im Herzen demütig sind, die werden all diese Dinge leben.
Und die
Wurzel der Sünde ist tatsächlich im Leben eines Menschen ist sein Stolz, also sein Stolzsein.
பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பழுத்த ஊழியக்காரர் சொன்னாரு, பாவங்களுக்கு எல்லாம் தகப்பன் பெருமை தான் என்றாரு. நான் அப்போது இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னதை நான் மறுக்க இல்லை, ஆனா என்னால அதை ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாம இருந்தது.
உண்மையபடியே சொல்றேன். So eins sagte mal ein Diener Gottes, der gepredigt hatte, die Wurzel aller Sünden ist Überheblichkeit, also Stolz, aber ich konnte das irgendwie in dem Moment nicht akzeptieren. Ich habe zwar okay, ich habe nicht dementiert, aber ich konnte es auch nicht direkt 100% akzeptieren.
திரும்பவும் சொல்றேன், என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனா அதை நான் மறுக்க
இல்லை. Ich konnte das sein Wort nicht akzeptieren, aber ich habe es auch jetzt nicht abgelehnt, was er gesagt hatte.
பல வருஷங்கள் கடந்த பிற்பாடுதான் அதன் தாற்பயத்தை நான் உணர்ந்து கொண்டு எஸ்
லோட்டன்னு சொன்னேன். இன்னைக்கு
ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரியம் வந்து நம்முடைய இருதய கடினமா.
Ich möchte euch noch etwas sagen, warum wir heute das Wort Gottes nicht akzeptieren können oder nicht so akzeptieren können, wie es kommt, ist unsere Überheblichkeit, unser Stolz.
இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள இருக்கிற மன மட்டுமையாகும்.
Anders gesagt, diese Überheblichkeit in unserem Herzen.
நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது மனமட்டிமுள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானபடி
சொல்லப்பட்டது.
அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும், அதை எல்லாத்தையும் இப்பொழுது நடந்து காட்டிக்கொண்டு நமக்கு நேரம் போதாது. ஆனா நீங்கள் போயிட்டு வாசித்து பாருங்க, பெருமை உள்ளவளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கு கர்த்தர் கிருபை
அளிக்கிறார். Aber diejenigen, die demütig sind, denen erweist er Gnade. Jesus hat nicht nur gesagt, ich bin sanftmütig und von Herzen demütig, sondern er hat das auch gelebt. Nicht nur gesagt, sondern auch gelebt.
So,
das Wort Gottes, die Bibel, Gebote sind dazu gegeben, damit wir es leben können. Also die Bibel ist nicht gegeben, damit wir es nur lesen, aus Interesse. Die Bibel ist uns gegeben, damit das, was wir gelesen haben, auch leben können.
நான் ஒரு பிரசங்கி, எனக்கு இருக்கிற ஒரு சோதனை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா, அல்லது நான் வாழ்றதுக்காக வேதத்தை வாசித்து போதிக்கின்றது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம்.
Auch ich als Prediger habe eine große Versuchung, und zwar lese ich denn die Bibel nur damit ich den Leuten was predigen kann oder auch damit ich selber danach leben kann.
எது எப்படி இருந்தாலும் தேவனும் நம்முடைய வாழ்க்கையை அறிவாரு.
Egal wie es ist, Gott allein kennt unser Leben,
unser Herz.
Und er wird uns auch am Ende
richten. தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மை இருக்க
கற்றுக்கொள்ளும்.
ஒரு காரியத்தை சொல்லி
முடிக்கிறேன்.
பொதுவாக நாம் ஆண்டு கர்த்தாவை உமக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன் தாழ உழலாம். ஆனா மனுஷர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறதெல்லாம் சிக்கல் இருக்கு. இவர் யாரு, நான் யாரு, நம்முடைய டிக்னிட்டி ஓ நம்முடைய பிரஸ்டேஜ் நமக்கு இடம் கொடுக்குது. அத நான் வேத வசனத்தின்படி சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்வர்களாக
இருக்கும். Eine Sache noch, manchmal ist, sagen wir vor Gott, Herr, ich bin demütig vor dir, ich lege mich dir zu Füßen und vielleicht legen wir uns sogar auf den Boden. Vor Gott ist das möglich, aber das wahre Problem besteht darin, gegenüber anderen Menschen demütig zu sein. Nur da strugglen wir so ein bisschen, und aber da haben wir auch unsere Herausforderung. Wir müssen lernen, auch gegenüber Menschen demütig zu sein. Jesus hat gesagt, ich bin sanftmütig und von Herzen demütig, kommt und lernt von mir. Lass uns nicht irgendwie unnötiges Zeug aus der Welt lernen, sondern lass uns wirklich das lernen, was wir wirklich lernen müssen und brauchen. Lass uns dem Herrn uns hingeben. Uns dem Wort Gottes hingeben. Gott hat gesagt, diejenigen, die zerbrochenen Geistes sind und arm im Geiste sind, auf die will ich schauen.
I say it again. Sirumaippattu aavile norungundu en vasanathukku nadungiravane na nokki paapen endra
aandavar. God shout out diejenigen, die wirklich zerbrochenen Geistes sind.
Nama devada vasanathai kekkumbolude nammude irudhayathe reaction nam vera oruvaru ariya mudiyadhu.
So wenn wir das Wort Gottes hören, aber diese Reaktion in uns, das kann kein anderer sehen. Aber Gott allein kennt die Reaktion auf sein Wort Gottes in meinem Herzen.
So
wie Gott uns heute das nochmal mitbringt oder lehrt, lasst uns lernen, sanftmütig und von Herzen demütig zu sein und uns Gott und seinem Wort hinzugeben.
அல்லது குற்றச்சாட்டுகள் அல்லது உண்மைக்கு புறம்பான காரியங்கள் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க என்பதை தேவன் அறிவாரு.
Und vielleicht in den kommenden Tagen kann sein, dass einige Bedrängnisse kommen werden oder Probleme, Herausforderungen oder vielleicht sogar Menschen, die versuchen, ein bisschen an dich zu kratzen und um dich mal ein bisschen zu provozieren, um zu sehen, wie du reagierst. Aber Gott allein weiß, wie du reagieren wirst, aber du auch, du hast heute das Wort gehört und versuche dich daran zu halten und dich dementsprechend zu benehmen.
Daher, Jesuwe, ummai pole naangalum saandhamum
so, lass uns beten zu Gott und fragen, Jesus, hilf uns, sanftmütig und von Herzen demütig zu sein, so wie du, und gib uns die Kraft und Gnade dazu. Lass uns aufstehen und beten.
ஆண்டவர் இயேசு சொன்னாரு, கேக்குற எவனும் பெற்றுக்கொள்றான்னு சொன்னாரு. அப்பத்தை கேட்டா கல்ல தர மாட்டேன், மீனை கேட்டா பாம்பு தர மாட்டேன் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உம்மை போல உம்மை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க தயவு செய்து எனக்கு உதவி செய்ய. உம்முடைய வசனத்தை நான் அல்ல தட்டுவதில்லை, உம்முடைய வார்த்தைகளை நான் வெறுக்க கூடாது, ஒதுக்க கூடாது, அல்லது உங்களுடைய வசனத்தை இடம் கொடுக்காதபடி என் இருதயத்தை நான் கடினப்படுத்த கூடாது. அருமையாண்டவரே, நீ என்னுடைய வாழ்க்கையை அறிவீர். என் மனதின் சிந்தனைகள், என் மனதில் இருக்கிற எண்ணங்கள், மன மேட்டிமைகள், பெருமைகள், அகந்தைகள், வெறுமாப்புகள், இப்படிப்பட்டவர்கள்லாம் அழிந்து போக வேண்டும், நீங்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில வழிபட வேண்டும். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம பார்ப்போம். நாளே நாள் பிரகாசமாக இருக்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைத்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவருடைய அன்பு பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும். எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயலை நாம் சரித்துக் கொள்வோம். அதை தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறார். கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கங்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, துதிப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனப்பா, என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிற, ஆராய்ந்து பார்த்து என் கடந்த காலம் எல்லாம் உமக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறதப்பா. ஒன்று நான் மறைக்கிறதுக்கு இல்லையப்பா, எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறது. அருமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வரும் நாட்களிலே, வரும் நாட்களிலே எனக்கு மிஞ்சி இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, மெய் மனத்தாழ்மையாக சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் முரட்டு சுபாவங்கள் நீங்கட்டும் அப்பா, மூர்க்க குணங்கள் அகலட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற முரட்டு சுபாவங்களப்பா, மூர்க்க குணங்களப்பா, அகந்தைகள் ஆண்டவரே, இருமாப்புகளப்பா, மன மன மேட்டிமைகள், இணங்காத தன்மைகளப்பா, முரட்டாட்டங்கள், ஆண்டவரு இப்படிப்பட்ட பிசாசின் சாயல்களப்பா எங்களை விட்டு நீங்கட்டப்பா, நீங்கட்டப்பா, நீங்கட்டப்பா. உம்முடைய தெய்வீக சாயல் எங்களுக்குள்ள வரட்டுமப்பா, வரட்டும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் ஐயா. நன்றி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஆண்டவரே.